மத்தேயு ஏழாவது அதிகாரம் வசனம் 15-16 15-16 நான் வாசிக்கிறேன், நீங்க எல்லோரும் கவனமா கேளுங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஆபத்துகரமான காரியம் என்ன? வாட் இஸ் அ டேஞ்சரஸ் திங், ரொம்ப ஆபத்தான காரியம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா பல பேர் பல இது பதில் சொல்லலாம். நீங்களும் சில காரியங்கள் யோசிச்சு, இது ரொம்ப ஆபத்துங்க, இதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா பொதுவா உலக நிலையில் பார்க்கும்போது உலகத்திலேயே ரொம்ப ஆபத்துன்னு சொல்றது வந்து டெரரிசம் இல்லைங்களா, டெரரிசம் தீவிரவாதம். அதை கட்டுப்படுத்துவதற்கு, அதை சரி தாக்குறதுக்கு பல கோடி பணம் செலவிட்டு அதை ரொம்ப முயற்சி செஞ்சு வராங்க. ஏன்னா ரொம்ப ஆபத்தாக அது பார்த்து அதை ஒடுக்கணும்னு. இன்னும் பார்த்தோம்னா இன்னும் ஆபத்தானதுன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ். நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரம், கோடா கோடி மக்களை அது அழிச்சிடும். நியூக்ளியர் வெப்பன்ஸ் ரொம்ப பயங்கரம். இப்போ உலக நிலையில உலக நியூஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நார்த் கொரியால இருக்கிற அந்த தலைவர் கிம் ஜாங்குக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா பிரசிடென்ட்டுக்கும் பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் ரொம்ப, அவர் வந்து நிறைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயார் பண்ணியிருக்காரு, அதுக்கு எதிர்த்து அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிக்குது, ஆனா அவங்க கேட்க மாட்டேன்றாரு. டொனால்ட் ட்ரம்ப்பே கேலி சொன்னார், கூறுகெட்டவன்ற மாதிரி திட்டாரு, வயசான கூறுகெட்ட கிழவன்ற மாதிரி திட்டாரு. அதுக்கு அவருக்கும் கோபம், டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப கோபக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இன்னுமே உங்ககிட்ட பேசி எல்லாம் பிரயோஜனம் இல்ல, உங்களுக்கு வேற விதத்துல தான் நான் பேச போறேன் அப்படின்னுட்டார். அந்த மாதிரி இப்போ சேட்டலைட் இதெல்லாம் போன வாரம் சேட்டலைட் எல்லாம் பார்த்தோம்னா இமேஜஸ் எல்லாம் கொரியா வந்து அந்த மிசைல்ஸ் எல்லாம் அமெரிக்கா பக்கம் டார்கெட் பண்ணோன்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அந்த போர் காண்டி ஆரம்பிச்சுச்சுன்னா உலக நிலையில பெரிய பாதிப்புகள், பல விதத்தில் பொருளாதார பாதிப்பு இல்லாம பல விதத்தில் பாதிப்பாகும். ஏன்னா அது அமெரிக்கா சூப்பர் பவர், பல நாடுகள் அதை சார்ந்திருப்பதுனால பெரிய பிரச்சனைகள் வரும். அந்த போர் நடக்கலாம், அது ஒரு பெரிய ஆபத்தாக சில பேர் பார்க்கலாம். நியூக்ளியர் வெப்பன்ஸ் அது பல விஷயங்களை பாதிக்கும். இன்னும் சில பேர் வியாதிகள், எய்ட்ஸ் வியாதி இல்ல டெங்கு, அது ரொம்ப ஆபத்து, அதுக்காக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பயப்படலாம். ஆனா இதெல்லாம் ஆபத்துகளா இருந்தாலும் இதை விட ஒரு பெரிய ஆபத்து ஒண்ணு இருக்கு. நம்ம ஆத்மாவை நித்தியத்தை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களா இருந்தோம்னா இதை விட ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. நித்தியத்தை பத்தி நம்ம யோசிச்சோம்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஆபத்துகரமானது என்ன அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, போலி போதகம், ஃபால்ஸ் டீச்சிங், தவறான போதகம் தான் ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப டேஞ்சரஸ். ஏன் ஏன் அது டேஞ்சரஸ் என்ற இந்த டெரரிசம் வியாதிகள் பல இதெல்லாம் உண்மையா ஏன் ஆபத்துன்னா நம்ம உயிரை எடுத்துரும். ஏன்னா கை கால் ஓடிறது மாத்திரம் இல்ல, உயிரை எடுத்துரும். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அவர் வெறும் காலத்தை ஒண்டி பாக்குறவர் இல்ல, நம்ம இந்த ஆயுசுல ஒண்டி சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறவர் இல்ல, இந்த ஆயுசும் சரி நித்தியத்திலையும் நாம் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புற தேவன் வந்து அவருடைய பார்வையில் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆபத்துகரமானது என்ன தெரியுமா? அவரே சொல்லி இருக்கிறாரு, வெறும் சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்காக பயப்படாதீர்கள், அவர்கள் சரீரத்தை கொண்டு ஆத்மாக்கு ஒண்ணும் செய்ய முடியாது, ஆனால் உங்களை சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் அழிக்கிறவர்களுக்கு அழிக்கிறவர்க்கே நீங்க பயப்படணும். இந்த உலகத்துல நடக்கிறதெல்லாம் வெறும் நம்ம ஆத்மாதான் பாதிக்கப்படும், சாரி நம்ம சரீரம் தான் பாதிக்கப்படும், ஆனா நரகத்துல நம்முடைய ஆத்மாவையும் சரீரமும் பயங்கரமான விதத்தில் அழிய போகுது. அதுக்குத்தான் நம்ம பயப்படணும், அதுதான் பெரிய ஆபத்து. எது நம்ம ஆத்மாவையும் சரீரத்தையும் அழிக்கக்கூடியதோ அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. பாருங்களேன், அல்டிமேட் டேஞ்சர் நம்ம நரகத்துக்கு போறது தான், நம்ம ஆத்மாவும் சரீரம் அழியப்படுறது தான். நம்மள நரகத்துக்கு எது கொண்டு போதோ அதுதான் ரொம்ப ஆபத்துகரமானது. நரக பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போற ஒரே பாதை நம்ம படிச்சுக்கிட்டோம், குறுகலான பாதை, குறுகலான. அந்த பார்வையில் பார்க்கும்போது இந்த உலகத்திலேயே ஆபத்துகரமானது என்ன? கள்ளப்போதகம், கள்ளப்போதகம், எந்த போதகமோ வேதத்தில் போடாத போதகம், எந்த சிந்தனையோ எந்த போதகமோ எந்த பாரம்பரியமோ வேதத்தில் இல்லாதது கள்ளப்போதகம். அது நம்மளை நரகத்துக்கு கொண்டு போவோம், நரகத்துக்கு கொண்டு போவோம். பாருங்களேன், கள்ள போதகர் ரொம்ப ஆபத்துகரமானதா இருந்தா இந்த உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரஸ் ஆளுங்க, டேஞ்சரஸ் பீப்புள், நம்ம ரொம்ப பயப்பட வேண்டிய மக்கள் யார் தெரியுமா? அந்த கள்ள போதகத்தை பரப்புற கள்ள போதகர்கள் இல்லைங்களா, ரொம்ப டேஞ்சரஸ் பீப்புள், ரொம்ப ஆபத்துகரமான ஆட்கள். ஏன் அவர்கள் வந்து நம்ம திசை திருப்பி தவறான சிந்தனைகளை நமக்கு கொடுத்து, தவறான எண்ணங்களை நமக்கு கொடுத்து பரலோகத்துக்கு போறோம்னு சொல்லி நம்மளை நரகத்தில் தூக்கி போய் தள்ளக்கூடியவர்கள் இந்த போலி போதகர்கள், கள்ள போதகர்கள். அவர்களுக்கு ரொம்ப இதா இருக்கணும். அவர்கள் சொல்லப்போனா பிசாசின் கருவிகள் ஒரு விதத்தில். உங்க ஆத்மா குறித்து நீங்க சீரியஸா இருந்தீங்கன்னா, உங்க நித்தியத்தை குறித்து நீங்க சீரியஸா இருந்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது கள்ள போதகர்களுக்கு. ஏன்னா அதை விட ஒரு பெரிய ஆபத்து இந்த உலகத்தில். ஆண்டவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்களேன், இந்த 15வது வசனம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பீவேர், பீவேர் ரொம்ப ஸ்ட்ரில்லிங் வேர்டு, அது ரொம்ப சிவியர் வேர்டு. எல்லாத்துக்கும் பீவேர்னு சொல்லிட்டு இருக்க மாட்டோம், பீவேர், ஜாக்கிரத, பீவேர். சில திருடர்கள் உங்க வீட்டுக்கு கேஸ் ஆளுங்க மாதிரி வருவாங்க, போஸ்ட்மேன் மாதிரி வருவாங்க, அவங்களுக்கு ஜாக்கிரதையா இருங்க. இடம் கொடுத்தோம்னா தனியா இருக்கிறத பார்த்தா உள்ள வந்து உங்களை கொலை பண்ணி வீட்டில் இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு போயிடுவாங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னா மெசேஜ் எல்லாம் வந்தா எவ்வளவு பயந்து போறோம் நம்ம. அதுக்கு பீவேர், இதுக்கு பீவேர் அப்படிலாம் நமக்கு மெசேஜ் வருது. ஆனா கள்ள போதகர்களுக்கு பீவேர்ன்றது இது வரைக்கும் எனக்கு யாரும் மெசேஜ் அனுப்புனது இல்லை. அதுக்கு இருங்க, இதுக்கு இருங்கன்னு ஃபார்வர்ட் பண்றோம். பீவேர் சீரியல் கில்லர்ஸ், கற்பழிக்கிறவங்க இருக்காங்க, பீவேர் பீவேர், அதெல்லாம் ஜாக்கிரதை சொல்றோம். ஆனா அதை விட 10,000 மடங்கு பயங்கரமான ஆபத்துக்குரியவர்கள் கள்ள போதகர்கள். ஏன் அவர்கள் வெறும் நம்ம சரீரம் என்ன கொலகாரம் என்ன பண்ணிட முடியும், சாப்பாடு இது துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு சரீரத்தை தான் கொல்ல முடியும், சரீரத்தை தான் எல்லாரும் என்ன செய்ய முடியும். ஆனா கள்ள போதகர்கள் நம்முடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் ரெண்டையும் அழிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் அவங்க மட்டும்தான் பாருங்களேன். அந்த அழிக்கிற வழிக்கு கொண்டு போகக்கூடிய அவங்க மட்டும்தான், வேற யாருமே அதை செய்ய முடியாது பாருங்களேன். ரொம்ப டேஞ்சரஸ் பீப்புள் கள்ள போதகர்கள். இந்த வேர்ஸ் நம்ம படிக்கிற இந்த வேர்ஸ் வந்து ரொம்ப யாருக்குமே ஒரு ஃபேவரட் வேர்ஸ் இல்லை, ஒரு பாப்புலர். எனக்கு அந்த வசனம் பிடிக்கும், இந்த வசனம் பிடிக்கும், இந்த வசனத்தை பிடிக்கும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா, ஃபேவரட் வேர்ஸ் இல்லை. ஏன்னா இந்த வசனத்தை பத்தி பிரசங்கம் கூட அநேகம் இருக்கவே இருக்காது, யாருமே இதை போதிக்க மாட்டாங்க. ஆண்டவர் வந்து இதுவரைக்கும் தன்னுடைய மலை பிரசங்கத்தில் 3 அதிகார சத்தியங்களை சொல்லிக் கொடுத்து அவருடைய பிரசங்கத்தை எல்லாம் ஒரு போக்கஸ்ல கொண்டு வர மாதிரி நம்மளை 2 கதவு 2 வழிக்கு முன்னாடி நிக்க வச்சார். அந்த 2 கதவை வைத்து நம்மளை 2 பிரிச்சிடுறார், ஒன்னு சிலர், ஒன்னு அநேகர். நீங்க சிலரா, நீங்க அநேகரா. சிலர் வந்து இடுக்கமான பாதை, அநேகர் வந்து விசாலமான பாதை. விசாலமான பாதை அழிவு நரகத்துக்கு போக போகுது, உங்க ஆத்மாவும் சரீரம் அழியிற நரகத்துக்கு போக போகுது. குறுகலான பாதை ஜீவன் பரலோக இன்பத்துக்கு போக போகுது. 2 பாதையில் எந்த பாதையில் இருக்கீங்க? அந்த பிரசங்கத்தினுடைய ஃபோக்கஸ் அதுதான், நம்ம அதான் கேட்க வேண்டியது, விச் இஸ் த நேரோ கேட். அதை சொல்லி முடிச்சுட்டு ஆண்டவர் வந்து அந்த நேரோ கேட்டை வந்து ரொம்ப முக்கியமா வலியுறுத்துறார். நம்மள நரக பாதையிலிருந்து காப்பாற்றக்கூடியது ஒரே ஒரு வழிதான், இது மூலமா என்டர் பண்ணும், இது மூலமா தான் நம்ம நரகத்துல பாதையிலிருந்து தப்பிக்க முடியும். பாருங்களேன், அதுக்கு ஒரு பெரிய தீர்மானம் வேணும். இன்றைக்கு நான் செய்த கடவுளுடைய கிருபையை கொண்டு தீர்மானம், நம்மளா கடவுளுடைய கிருபை தான் நம்மளுக்கு தீர்மானம் எடுக்க வைக்கிறது. அந்த தீர்மானம் ஏன் இடுக்கமான வாசல் ரொம்ப கவர்ச்சியே இல்லை, கொஞ்சம் கூட கவர்ச்சியே இல்லை. எது கவர்ச்சி? பாவத்தை கொள்றதா கவர்ச்சி? பாவத்தை கொள்றது எவ்வளோ நாளா இன்பமா செஞ்சுட்டு வந்த பாவத்தை கொள்றவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டம். என்னையே கொள்ற மாதிரி இருக்குதே, ரொம்ப கஷ்டம் பாவத்தை கொள்றது, கவர்ச்சியே இல்லை. சுயத்தை மறுதளித்து சுயத்தை வெறுத்து என்னை பின்பற்றணும், அது ரொம்ப ஈஸியா. சுய சித்தத்தை விட்டு என்னை பின்பற்றணும், தன் தகப்பனையோ தாயோ மனைவியோ பிள்ளைகளையோ வெறுக்காவிட்டால் என்னுடைய சீஷன் ஆக முடியாது, அதெல்லாம் ரொம்ப ஈஸியா. ஏன் இதெல்லாம் உனக்கு இடுக்கமான பாதையில் போறதுக்கு தடையா இருக்கலாம். அதெல்லாம் குறித்து நீ டிட்டாச் ஆகலைன்னா இடுக்கமான பாதையில் நீ வர முடியாது, வர முடியாது. அதெல்லாம் அதுவே தடையா வந்துடலாம். அது ரொம்ப கஷ்டம், பெரிய தீர்மானம் வேணும். கடவுளுடைய கிருபையை கொண்டு நம்ம இடுக்கமான பாதையில் போறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா அது கடைசியில் எங்க போய் முடிய போகுது? ஜீவனுக்கு போய் முடிய போகுது. ஆனா விசாலமான பாதை வந்து ரொம்ப ஈஸி போறது, ரொம்ப அட்ராக்டிவ், கவர்ச்சி, ரொம்ப வெல்கம் பண்ணும். போகும்போதே ஒரு வெல்கம் ஜூஸ் கொடுப்பாங்க, சந்தோஷமா போங்க. அந்த மாதிரி ரொம்ப விசாலம், ரொம்ப அட்ராக்டிவ். அண்ணா அது போகும்போது அட்ராக்டிவ், ஆனால் அது முடியுது பயங்கரமான அக்கினி கடல்ல, நரகத்துல போய் முடிய போகுது. இந்த வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இதை அப்ளை பண்ண யோசிச்சேன், இந்த வாழ்க்கையில பெரிய எதிர்காலத்தை அடைந்தவங்க, ரொம்ப மகிமையான எதிர்காலத்தை அடைஞ்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே இந்த வாழ்க்கையை எடுத்துக்குவோம், பரலோகத்தை யோசிக்க வர. இந்த வாழ்க்கையில நீ கஷ்டப்பட்டு உழைச்சி பல தியாகங்களை செய்ப்பா, இதை செய், இதை செஞ்சா உன் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க தான் பெரிய காரியங்களை சாதிக்க முடியுது இல்லைங்களா. எத்தனை பேர் அதை செய்யறாங்க, இல்லப்பா இது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு பாரு, எவ்வளவு நல்லா இருக்கு பாரு, உடனே உனக்கு சந்தோஷம் கிடைக்கும், எவ்வளவு நல்லா இருக்கு பாரு அப்படின்னு உடனே அதுல உழுவுறவங்க தங்களுடைய எதிர்காலத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள் இல்லைங்களா. இந்த உலகத்துக்கே அது அப்ளிகபிள் தான், வாலிபர்களா இருக்கிறவங்க எல்லோருக்குமே இது அப்ளிகபிள். எந்த பாதை ரொம்ப கவர்ச்சியா, ரொம்ப இழுக்கிற மாதிரி, கண்களுக்கு இன்பமாக நல்லா தெரியுதோ, ஒரு பாதை இருக்குது அது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப இது செஞ்சா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அட்ராக்டிவா தெரியுது, இன்னொரு பாதை கஷ்டமா இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாவே தெரியல. 95% சிந்திச்சு பார்த்து நீங்க கஷ்டமான பாதையை இந்த உலகத்துல எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க்கைக்கே தான் பல பேர் அதை பத்தி சொல்லி இருக்கிறாங்க, ரொம்ப இன்பமான பாதை, சில நேரங்களில் கண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அது இருக்கு இது இருக்குன்னு ஜாக்கிரதையா இருக்கணும். 95% நம்ம வாழ்க்கையில கஷ்டமான பாதை, இது பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு ஆனா ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும்னு எடுத்தவங்க தாங்க. ஒருத்தர் சொல்றாரு, தே ஹவ் கிளைம்ட் அப் டு ஸ்டார்ஸ் அப்படின்னா என்ன, நட்சத்திரங்களுக்கே ஏறி போயிருக்காங்க. பெரிய சாதனைகள் அவங்க செஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, கஷ்டமான பாதையை அவங்க தெரிந்து கொண்டதுனால. இப்ப கஷ்டம் இருந்தாலும் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு இந்த உலகத்திலேயே அது அப்ளிகபிள் இல்லைங்களா. அப்பதாங்க நம்மளும் வாழ்க்கையில், ஆனா நம்ம மாம்சத்துக்கு பிடிக்காது, அப்பதான் வாழ்க்கையில வளர முடியும், முன்னேற முடியும். ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, எப்போ பார் உனக்கு 2 சத்தம் கேட்கும், வா இதை என்ஜாய் பண்ணு, அனுபவி அனுபவி இன்பமான சத்தம் கேட்கும். இன்னொரு சத்தம் கொடுமையா கேட்கும், வா இதை தாங்கு, இதை பேர் பண்ணு, இதை சகித்துக்கொள், ஏன்னா எதிர்காலம் நல்லா இருக்கும். நீங்க எப்ப பார் அந்த கொடுமையா கேட்கிற சத்தத்துக்கு செவி கொடுங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் பாருங்களேன். இந்த உலகத்திலேயே அது எவ்வளவு அப்ளிகபிள், இந்த உலகத்திலேயே அவ்வளவு இதா இருந்தா பரலோகத்துக்கு பாடுற பாதை அப்படியா இருக்கும். இங்கேயும் அப்படியே கேட்கல நடந்து போற மாதிரி அப்படியே போயிருவோம் பரலோகத்துக்கு, முட்டாள் தானே. இங்க போறது ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப இடுக்கம் தான், ரொம்ப பிரச்சனை தான், பாவத்தை கொல்லணும் தான், பல கஷ்டங்கள் உனக்கு வரும் தான், ஆனா அதனுடைய எதிர்காலம் எவ்வளவு அருமையா இருக்கும். ஆனா எல்லாரும் என்ன பண்றது, இந்த உலகத்துல தங்க வாழ்க்கையை அழிச்சுக்கிற மாதிரி நித்தியத்தையும் அழிச்சுக்கிறாங்க, ஏன்னா ஈஸியா இத்தானே இருக்குதுன்னு போறது, அதான் ஆபத்து பாருங்களேன். ஆகவே தேவனுடைய கிருபையில ஒரு மனுஷன் இந்த வாழ்க்கையின் வெறுமையை உணர்ந்து, பாவத்தின் கவர்ச்சியின் வெறுமையை உணர்ந்து, இதெல்லாம் பிரயோஜனம் இல்லையேன்னு ஒரு தீர்மானத்தோடு இருக்கும்போது தான் கடவுளுடைய கிருபையின் மூலமாக இடுக்கமான பாதையில போக முடியும். பெரிய தீர்மானம் வேற, அது விட்டு வேற பரலோகத்துக்கு வழி இல்லை. அப்படி தீர்மானம் எடுத்துட்டு அவன் போகணும்னு இருக்கும்போது ஆண்டவர் அடுத்ததாக என்ன செய்யறாரு, இவ்வளோ கம்பீரமாக நம்ம வாழ்க்கையை 6000 மாதிரி ஜீவனின் பாதையை நம்மளுக்கு காமிச்சிட்டு, அந்த ஜீவனின் பாதையில நம்ம போகாதபடிக்கு நம்ம போகிறதுக்கு இருக்கக்கூடிய முதல் பெரிய தடையை பத்தி ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். அந்த முதல் பெரிய தடை என்ன, கள்ளப்போதகர்கள். கள்ளப்போதகர்கள் ஏன் இடுக்கமான பாதை நிறைய பேர் வர்றது இல்லை, ஏன் விசாலமான பாதையில அவ்வளவு பேர் போறாங்க, ஏன் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஏன் எவ்வளவு முட்டாள்தனம் அவங்களுக்கு என்ன தெரியாதா, இப்படி போவோமா பரலோகத்துக்கு பாதை, இப்படி பாதையில போனா பாவத்துலதான் செஞ்சுக்கிட்டு இல்லதா இருந்துகிட்டு இப்படியா நான் பரலோகத்துக்கு போக போறேன்னு முட்டாளா அவங்க, ஏன் அவங்க தொடர்ந்து போக முடியுதுன்னா, ஒரு பிரதான காரணம் இந்த கிரெடிட் எல்லாம் போய் சேர வேண்டியது அந்த கள்ளப்போதகர்களுக்கு. ஏன் இந்த கள்ளப்போதகர்கள் இந்த 2 பாதையிலையும் கேட்லையும் நின்றுகிட்டு எவன் பரலோகத்துக்கு போகலான்னு வரானோ அவனுக்கு இந்த நேரோ கேட், இடுக்கமான சின்ன வழி இல்லையா, அதை மறைச்சிட்டு டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன் மாதிரி அவனுக்கு நரகத்தின் பாதைக்கு செலுத்தி விடுறது தான் அவனுடைய வேலை. டிராபிக் போலீஸ் மாதிரி நின்றுகிட்டு பரலோகத்துக்கு போனோன்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நரகத்தின் பாதையை காமிச்சு விடுறது தான் அவனுடைய வேலை, அதை தான் அவங்க செஞ்சுட்டு வராங்க. அந்த பரலோகத்தின் இடுக்கமான பாதலை மறைக்கிறது தான் அவங்களுடைய வேலை, மறைச்சு கையை அசைச்சுக்கிட்டு எல்லாரையும் நரகத்தின் பாதையில. நம்ம ஏன் யோசிக்கிறோம் சத்தியத்தின் பாதை ஏன் அநேக பேர் வர்றது இல்லை, ஏன் இவ்வளவு நரகத்துக்கு சந்தோஷமா போறாங்கன்னா, இதுக்கு இவங்க தான் காரணம். சத்தியத்தின் அறிவுக்கு வர விடுறது இல்லை ஜனங்களை, வேதத்தை படிக்க விடுறது இல்லை ஜனங்களை. பாரம்பரியத்தை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய கட்டடத்தை வச்சுக்கிட்டு டிராமா பண்ணிக்கிட்டு பண்டிகைகளை கொண்டாடிக்கிட்டு இவங்க நரகத்துக்கு போறாங்கன்னு கூட தெரியாம ஆத்துமாவில் நரகத்தில் குவிக்கிறது தான் இவங்களுடைய வேலை. ரொம்ப ஆபத்துகரமானது, ரொம்ப பயங்கரமானது. நரகத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை ரொம்ப பயங்கரம். இப்படியே தான் ஜனங்களை ஏமாத்துறது, கள்ள போதகர்கள், தவறான வழியில மக்களை நடத்துறது. ஆனா அவங்க என்ன இப்படி தவறு போலிகளா இருக்கிறாங்களே, போலிகள்னா ரொம்ப நாள் நீடிக்காது, ஏமாத்தினா நீ ஒரு நாள் மாட்டிக்குவேனா, இவங்க மாட்டிக்கிறது இல்ல. ரொம்ப சக்சஸ்ஃபுல் இவங்க பாருங்களேன், எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் இதுல கவனிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு இவங்க சக்சஸ்ஃபுல்னா 22வது வசனத்துல பாருங்களேன், கடைசியில் அவங்க வரும்போது என்ன போட்டிருக்கு, அந்நாளில் அநேகர், அநேகர் எந்த அநேகர் இவங்க 13வது வசனத்தில் போட்டிருக்கிற அநேகர். 13வது வசனத்தில் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதில் அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அந்த அநேகர் தான் இங்க வந்திருக்கிறாங்க. அந்த அநேகர் வந்திருக்கிறாங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. வந்து என்ன சொல்றாங்க, ஆண்டவரே அந்நாளில் அநேகர், அந்த அநேகர் தான் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்திலே அநேக ஒன்னு இல்ல அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோமே, இயேசு சபம் தான் நினைச்சிருந்தோம், இயேசு பிள்ளைங்க தான் நாங்கள் நினைச்சிருந்தோம், அதை செஞ்சோமே, பேப்டிசம் எடுத்தோமே, குழந்தையிலே பேப்டிசம் கொடுத்தோமே, என்னன்னவோ பண்ணி சடங்கெல்லாம் பண்ணுமே, நாங்கள் உன் வழியிலாம் தான் நினைச்சோமே. என்ன சொல்றாரு அவங்கள, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். நீங்க யாரு நேத்தை ஒரு காலம் உங்களுக்கு தெரியாது, என்னை விட்டு விலகி போங்கன்னு வர பாருங்களேன். ரொம்ப சேட். இதுக்கெல்லாம் காரணம் இந்த கள்ள போதகருங்க தான். இதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். விசால இடுக்கமான வாசல், பரலோக வாசல் நம்ம போகணும்னா இவங்களை பத்தி புரிஞ்சுக்கணும். அஞ்சு கேள்விகள் எல்லாத்தையும் முடிக்க முடியாது, எவ்வளவு முடிக்க முடியுமோ பார்ப்போம். கள்ள போதகர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அஞ்சு கேள்விகள். யார் இந்த கள்ள போதகர்கள், இவங்களுடைய ஆபத்து என்ன, இவங்களுடைய வஞ்சனை என்ன, இவங்களுடைய முடிவு என்ன, அவங்களை நம்ம எப்படி அடையாளம் கண்டு கொள்றது, ரொம்ப முக்கியமான கேள்விகள். யார் அப்படின்றது ஆரம்பிப்போம். யார் இந்த கள்ள போதகர்கள், ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் கள்ள போதகர்கள், கள்ள போதகருக்கு எச்சரிக்கையார். இந்த கட்டளையுடைய ஃபோர்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முழு பைபிளையும் ஒரு டூர் பண்ணிட்டு வந்தோம்னா நான் பண்ணேன், நம்மளுக்கெல்லாம் பண்றதுக்கு இப்ப நேரம் இருக்காது, அதுவே நமக்கு நேரம் முடிஞ்சு போவோம். கள்ள போதகர்னு கன்கார்டன்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வசனங்கள் ஒவ்வொரு புக்கிலையும் கள்ள போதகர்களை பத்தி எச்சரிக்கை இருக்கு, ஆனா யாரும் அதை கேட்கறது இல்லை. உபாகமல்ல இருந்தே ஆரம்பிக்கும். உபாகமத்துல பாத்தீங்கன்னா நீங்க போய் படிச்சுக்கலாம், வீட்டுல எல்லாரும் படிக்க நமக்கு நேரம் இல்லை. உபாகமத்துல ஆண்டவர் சொல்றார் 13வது அதிகாரத்துல 1ல இருந்து, உங்களுக்கு மத்தியில் ஒரு தீர்க்கதரிசி தோன்றி அவன் கனவுகள்லாம் சொல்லி அடையாளம் காமிச்சு, அவன் கடைசியில கர்த்தர்கிட்ட இருந்து அடையாளம் செஞ்சு அவன் அற்புதம் செஞ்சு வந்துருதுன்னு வச்சுப்போம். அவன் அற்புதத்தை செஞ்சுட்டு என்ன சொல்றான், நம்ம இந்த கடவுளை வாங்க வேண்டியதுல, இந்த அற்புதம் நமக்கு செஞ்சாரு, வேற கடவுளை வணங்குவோம் வாங்கன்னு கூப்பிட்டு போனா, உங்களுக்கு மத்தியில் கள்ள போதகர்கள் இருந்தா நீங்க என்ன பண்ணும் தெரியுமா, கல்லால் எரிஞ்சு அவனை சாவடிங்க, ஒரு நிமிஷம் அவனை உயிரோடு விடாதீங்க, எரிஞ்சு உடனே அவனை சாவடிக்கணும். ஏன், ரொம்ப ஆபத்தானவர்கள் அவர்கள், டெட்லி பாய்சன், அவங்களை ஒரு நிமிஷம் உயிரோடு விட்டானா குடிய கெடுத்துருவாங்க, அடிச்சு சாவடிங்க. கள்ள போதகர்கள் இருந்தா பல ஏற்பாடுல எப்படி இருக்கும், இப்ப மோசை காலம் மோசை ஆளுங்க இருந்திருந்தா என்ன நல்லா இருந்திருக்கும், ஒருத்தனும் வாய் திறந்திருக்க மாட்டான். இந்த வேதாகமோ மோசையின்படி சொல்லாதவங்களுக்கு அடிச்சு சாவடிங்க, தேர் வெரி டேஞ்சரஸ், அடிச்சு சாவடிங்க. பாருங்க, அது மாத்திரம் அவங்களுக்கு எப்பப்பார் மார்க்கெட் இருக்கிறதுக்கு காரணம். ஐசாயா 30:10 பாத்தீங்கன்னா, ஐசாயா அதிகாரம் 30வது அதிகாரம் 9ல இருந்தே படிச்சீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி அவர் சொல்றாரு, அவர்கள் கலகம் உள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும், கலகம் உள்ள ஜனங்கள் பொய் பேசுகிற பிள்ளைகள், கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாயிருக்கிறார்கள். கர்த்தருடைய வேதத்தை கேட்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லையா, கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாதவர்கள். ஆண்டவருடைய வசனம் எல்லாம் பிரசங்கம் பண்ண அது கேட்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க எதுக்கு விருப்பம் விரும்புறாங்க, இவர்கள் தீர்க்கதரிசிகளை நோக்கி, இவங்க சொல்றாங்களா தீர்க்கதரிசிகளை, தரிசனங்களை காணவே வேண்டாம், ஆண்டவர்கிட்ட தரிசனம் காணாதீங்க என்றும் ஞான திருஷ்டிகரை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு தரிசனங்களை சொல்லாமல், யதார்த்தமாய் ஆண்டவருடைய வார்த்தை அதெல்லாம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து பாருங்களேன். அப்படின்னா என்ன, இங்கிலீஷ்ல ஸ்பீக் டு அஸ் ஸ்மூத் திங்ஸ், இன்பமான காரியங்களை சொல்லுங்க, அருமையான காரியங்களை சொல்லுங்க, எங்களுக்கு சந்தோஷப்படுத்துற காரியங்களை சொல்லுங்க. நம்ம குழு குழுன்னு இருக்கணும், நீங்க பேச்ச கேட்டா ரொம்ப சந்தோஷமான காரியங்களை சொல்லுங்க, அப்படி பேசுங்க ஐயா, காமெடியா சிரிக்க வைங்க, குழுகுழுன்னு எங்களை இது பண்ண வைங்க, அப்படி பேசுங்க. தரிசனமான கர்த்தருடைய வசனத்தை கேட்க மனதில்லாமல் அப்படிப்பட்ட மக்கள், இப்படிப்பட்ட மக்கள் இருக்கும்போது இந்த கள்ள தீர்க்கதரிசிக்கெல்லாம் மார்க்கெட் கூடி போகுது, கூடி போகுது. இப்படி பேசுறவங்களை தான் தேடி ஓடுறது. பாருங்களா, இஸ்ரவேல் சரித்திரத்தை படிச்சு பார்த்தோம்னா அவங்க அழிஞ்சு போனதுக்கு ஒரு மையமான காரியம் வந்து இந்த கள்ள போதகர்கள். ஆண்டவருடைய வழியை மறைச்சு பொய்யான வழியை காமிச்சு அவங்களை அழிச்சது அவங்க தான் காரணம். அவங்களோடு முடிஞ்சு போல கிறிஸ்து அவருடைய புதிய ஏற்பாடு காலத்தில் சொல்றாரு, வரப்போற காலத்தை நோக்கி மத்தேயு 21:11, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஒன்னு கவனிக்கணும், எப்ப பாரு இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் வரும்போது இன்னொரு வார்த்தையும் கூட வரும், என்ன, அநேகர். அநேகர் வந்துகிட்டே இருக்கும், மெஜாரிட்டி அவங்க கிட்ட தான் இருப்பாங்க. அநேகரை வஞ்சிப்பார்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள். கூடுமானால், கூடாது, ஆனா அந்த அளவுக்கு வஞ்சனை அவர்கிட்ட இருக்குமா பாருங்களேன். அநேகர் வஞ்சிப்பார்கள், இனி இந்த அநேகர் தான் கடைசியில போய் உங்களுடைய நாமத்தில் அதை செஞ்சோமே இதை செஞ்சோம். அப்போஸ்தலர் பவுல் வந்து எபேசிய சபைக்கு சொல்லும் போது அவர் சொல்றாரு, கடைசியில எவ்வளோ சபையை கட்டிட்டு தான் சொல்றாரு, ஆகையால் எபேசியர் அப்போஸ்தலர் நடபடிகள் 20:28 இருந்து படிக்கிறார், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் எச்சரிக்கை, எச்சரிக்கை பீவேர்னு வருது. ஏன், நான் போன பின்பு, நான் இருக்கிற போது வரமாட்டேன், நான் போன பின்பு மந்தையை தப்ப விட கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இங்கேயும் ஓநாய்கள் கொடி, போல ஒருவேளை இயேசு கிறிஸ்து சொன்னதை மனசுல நினைச்சு இதை சொல்லலாம், கொடிதான ஓநாய்கள் உங்களில் சிலர் எழும்பி, உங்களிலே சில பேர் இருந்து விசுவாசி மாதிரி நடிச்சு ஆனா விசுவாசி இல்லை, அதுக்கப்புறம் விசாலமான பாதையில் இழுக்கிறதுக்கு சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படிக்கு மாறுபானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்களேன், பவுலே எச்சரிக்கை கொடுக்கிறார், கொடிதான ஓநாய்கள். அந்த மாதிரி பைபிள்ல தொடர்ந்து வார்னிங்ஸ் பார்க்கலாங்க, தொடர்ந்து வார்னிங்ஸ். நம்ம சபையிலே அந்த மாதிரி கொடிதான ஓநாய்கள் வர மாதிரி, ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு ஓநாய்கள் வர மாதிரி சில பேர் வந்துட்டு கூட போயிட்டாங்க. சில பேர் அவங்க பக்கம் இழுக்கலாமா, அவங்க பக்கம் செய்யலாமான்னு வந்துட்டு போனாங்க இல்லைங்களா. அனுபவம் என்ன, அவங்க வரும்போது இன்பமான பேச்சு, என்ன எப்போ பாரு பைபிளே படிச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப கஷ்டம், இது ஒண்ணுமே நடக்கலையே, உங்களுக்கு இன்பமான காரியங்களை காமிக்கிறேன் அப்படின்னு பல காரியங்கள். நீங்க எவ்வளவு டேலண்டா இருக்கீங்க, உங்களை சபையில அதுக்கு யூஸ் பண்ண மாட்டேறாங்க, இதுக்கு யூஸ் பண்ண மாதிரி எங்க சபைக்கு வாங்க, நாங்க அதை செய்யறோம், உங்களை இதா ஆக்குறோம், அசோசியேட் பாஸ்டர் ஆக்குறோம், அப்படி இப்படின்னு ஏமாத்தி என்னன்னு செய்யலாம் இல்லைங்களா. வந்து உங்களுக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்கு, உங்களுக்கு இவ்வளவுதான் சம்பாதிக்கிறீங்களே, நான் உங்களுக்கு சம்பாதனைக்கு அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை வஞ்சித்து உண்மையான வழியில இருந்து உங்களை இறக்கி கூட்டு போறதுக்கு பல விதத்தில் சாத்தா வரலாம். உங்க சோதனை என்னன்னு தெரியும், உங்க பலவீனம் என்ன, பண ஆசையா உலக ஆசையா, அந்த ஆசையை காமிச்சு உங்களை விளக்கி உண்மையான வழியில இருந்து கூட்டு போலாம். உங்களுக்குள்ளேயே கொடிதான ஓநாய்கள் எந்திரிக்கும் அப்படின்ற பாருங்களேன் சொல்றாரு. அப்படி நடக்கும்னு தான் ஜாக்கிரதை, உண்மையான வழியில இருந்து நம்மளை கூட்டு போறதுக்கு பிசாசு நிச்சயமா கெடுக்க பார்ப்பான். பவுல் சொல்றாரு, இடத்தில் அவர்கள் பிசாசின் உபதேசங்களை போதிக்கிறார்கள். பேதுரு சொல்றார், அவர்கள் கேட்டுக்கு நரகத்துக்கு கொண்டு போற போதனையை போதிக்கிறார்கள். யோவான் சொல்றார், எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அவர்களை சோதித்து பாருங்கள் அப்படின்றார். எத்தனை தடவை தான் சொல்லணும், ஆண்டவர் ஒரு தடவை சொன்னா பத்தாது, எத்தனை தடவை புக்கு புக்கா சொன்னாலும் யாருமே இதை குறித்து எச்சரிக்கையா இருக்கிறது இல்லை. யாருமே இதை குறித்து யாராவது ஒருத்தர் கள்ள போதகர்ன்னு நம்ம பார்த்து சொன்னோம்னா என்ன சொல்றாங்க, நம்ம மேல கோவம் வந்துருக்கு இல்லையா, நம்ம கிட்ட பேசுறது இல்ல. இவர் இவர் தான் ரொம்ப ஒழுங்கு மாதிரி எல்லாரையும் வந்த ஊழியக்காரர், எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் உண்மையாவே அவரை சொல்ல முடியாது. நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், இல்லைன்னா உன் ஆத்மாவையும் உன் சரீரத்தையும் நரகத்துல நீ இழக்க போற. பீவேர், ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்களேன் ரொம்ப இது, திமோத்தியில ஒரு வசனம் போட்டிருக்கு, நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவருக்கு உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாகவும் அவருடைய பிரசன்னமாக்குதலையும் அவருடைய ராஜ்யத்தை சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறது என்ன, கட்டளையிடுகிறது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடு என்ன பண்ணோம், மெதுவானது பேசக்கூடாது, கண்டனம் பண்ணி. பாருங்களேன் அருமையானவர்களே, உங்கள் கண்ணீர் எல்லாம் இயேசு துடைத்துருவார் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறது இல்ல, இதான் பிரசங்கம். பாருங்களேன் பண்ணி, ஏனென்றால் ஏன் அப்படி பண்ணோம், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பெற்றுக்கொள்ள மனதில்லாமல், ஆரோக்கியமான உபதேசம் கேட்கறதுக்கு மனசு இல்லாம, தங்களை மாத்திக்கணும்னு விருப்பம் இல்லாம, செவிதினம் உள்ளவர்களாகி, செவிதினம்னா காதுக்கு இன்பமா அப்படியே பஞ்சு போட்டு இப்படி உதுற மாதிரியே இருக்கணும். பிரசங்கம் கஷ்டமா இருக்கக்கூடாது, அப்படியே பஞ்சு போட்டு குளிச்சுட்டு வரும்போது இப்படி ஆட்டின எவ்வளவு நல்லா இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்கணும் பிரசங்கம். செவிதினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்றபடி போதகர்கள் தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொள்வார்கள். ஒன்னு ரெண்டு சேர்க்க மாட்டாங்களாம், இந்த மாதிரி போதகர்களை திரளா சேர்த்துக்குவாங்களாம். அவர் எல்லாம் இவரு, இவரெல்லாம் இவரு, நல்லா பேசுவார், வந்து ரொம்ப ஆறுதலா பேசுவார். திரளாய் சேர்த்துக்குவார்கள், சத்தியத்துக்கு செவி விளக்கி கெட்டழிந்து படிங்கத, 4 தீமோத்தி 4 நான் படிக்கிறேன். சத்தியத்துக்கு செவியை விளக்கி கெட்டழிந்து சாய்ந்து போவார்கள் அப்படின்றார். பாருங்க, சத்தியத்துக்கு செவியை விளக்கி அப்படி கெட்டு போவாங்க. இதெல்லாம் வசனம் எல்லாம் கேட்கறதுக்கு இல்ல, யாராவது வந்து சாட்சி சொல்றாங்களோ அதை கேட்கும், ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறாங்களோ அதை கேட்போம், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பாருங்களேன் அநேகர் இதைத்தான் செய்யுது. இதான் வேதம் முழுவதமாக இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை பத்தி பேசியிருக்கே, ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசின்னு அனுப்பும் போது உடனடியாக பிசாசு ஆயத்தம் பண்ணி அனுப்புறது கள்ள தீர்க்கதரிசி. ஒரு எக்கோவா வரும், அங்க ஒரு சுவிசேஷ சத்தம் கேட்டுச்சுன்னா, ஒருத்த பிரசங்கி பண்ணானா இங்க 10 எக்கோ கேட்கும். பிசாசு போதகம், பிசாசு தெரிஞ்சுக்கிட்டான் சத்தியத்துக்கு விரோதமாக போனா நம்ம சக்சஸ்ஃபுல் ஆக முடியாது. சத்தியத்தை சொல்றன்ற வஞ்சனையான வழியில தான் அவன் போய் ஏமாத்த முடியும். அதான் அவன் செஞ்சுட்டு வந்தது ஆரம்பத்துல, அதை தான் செய்யறான். ஓகே, இந்த கள்ள தீர்க்கதரிசிகள்னா யார், நம்ம வேகமா பார்ப்போம். யாரு ஊ அதி கள்ள தீர்க்கதரிசிகள் யாரு அப்படின்னா, மனுஷன் பாவம் செய்து விழுந்து ஆண்டவர்கிட்ட இருந்து விலகி போயிட்டான், ரொம்ப சீரழிந்து போயிட்டான், ஆண்டவர்கிட்டயே வர முடியாத நிலையில் போயிட்டு, ஆண்டவரை பிடிக்கிறது இல்ல, ஆண்டவர் வார்த்தை பிடிக்கிறது இல்ல, கட்டளை பிடிக்கிறது இல்லைன்னு, ஆண்டவருக்கு ஒருவனும் நீதிமான் இல்ல நிலைமையில போயிட்டான். போன மனிதனை ஆண்டவர் தன் பக்கமா இழுப்பதற்கு சில கருவிகள் தேவைப்பட்டுச்சு. அந்த கருவிகளாக ஆண்டவர் அழைத்தது தீர்க்கதரிசிகளை இல்லைங்களா, தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அழைத்தார். மனிதர்களை தம் பக்கம் திருப்பணும் என்பதற்காக, உலக வழியில பாவ வழியில போய் அவங்க அழிஞ்சிடாம தம் பக்கம் திருப்பணும் என்பதற்காக. ஒரு தீர்க்கதரிசிகளுக்கு 2 அடையாளம் இருக்கணும், தேவனால் அவர்கள் அழைத்து நியமிக்கப்பட்டிருக்கணும், 2வது தேவனுடைய தெய்வீக செய்தி அவங்க கொடுக்கிறவர்களா இருக்கணும். இது 2 வச்சுதான் நம்ம பார்க்கணும், தேவனால் அழைப்பு நியமிக்கப்பட்டிருக்கணும், 2வது அவங்களுடைய கான்டென்ட், காலிங் அண்ட் கான்டென்ட்னுவாங்க, அவங்க சொல்ற கருத்து சத்தியம் எல்லாமே தெய்வீக சத்தியமா இருக்கணும். அவங்க கதை இருக்கக்கூடாது, உலக கதை இருக்கக்கூடாது, ஆண்டவருடைய சத்தியமா இருக்கணும். இது 2 தான் இந்த தீர்க்கதரிசிகளுக்கு. ஆனா பிசாசு எப்பப்பார் கள்ள தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்துற மாதிரி, ஒரு உண்மையான தீர்க்கதரிசி ஆண்டவர் இப்படி ஏற்படுத்தி இருக்கும் போது, அதுக்கு மாறுபாடாக பிசாசு தன்னுடைய தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி இருக்கான். அது முழு பழையப்பாடுலையும் எல்லா இடங்களையும் பார்க்கலாம். இன்னைக்கு கூட எல்லா இடங்களையும் பார்க்கலாம். பாருங்களா, ஒரு வசனம் படிப்போம். எரேமியா 14:14.
அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள்.
பாருங்க, இந்த தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை, அவங்க வேற நாமத்தை சொல்லல, என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள்.
நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை,
அனுப்பல நானு,
அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை.
பாருங்களேன், ஆண்டவர் அவங்களை அனுப்பவும் இல்லை, அவங்களுக்கு மெசேஜும் கொடுக்கல,
அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள்.
பாருங்களா, அவங்க என்ன, தங்களுடைய இருதயத்தின் வஞ்சனையும் கள்ள தீர்க்கதரிசியோ இதயத்தின் கற்பனையும் அதையே ஆண்டவர் சொன்னதாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை ஏமாத்துறாங்க. நான் உங்களை அனுப்பவும் இல்லை, அவங்களுக்கு மெசேஜும் கொடுக்கல, இதுதான் கள்ள தீர்க்கதரிசிகள். பாருங்களேன், நான் அனுப்பவும் இல்லை, அவங்க வந்து தேவனுடைய மனிதர்கள் போல் வந்து மக்களை ஏமாத்துறது. பாருங்களேன், அதான் பார்க்கிறோம். அவங்களுடைய செய்தியெல்லாம் இதான், சமாதானம் ரொம்ப ஸ்மூதா இருக்கும், சமாதானம் சொல்லுவார்கள். எரேமியா தான் சொல்ற, திருப்பி 4 22 வசனம் வரைக்கும் எரேமியால கள்ள தீர்க்கதரிசி பத்தி தான் பேசுறாரு, கள்ள தீர்க்கதரிசி பேசுறாரு, அது யாரும் தெரியறது இல்லை. பாருங்களேன், அவர் என்ன சொல்றாரு, அவங்க சமாதானம் வாங்க, ஒரு சமாதானமும் உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை, காயங்களை லேசாக செய்வாங்க, சுகப்படுத்துவாங்க, ஸ்மூத் இன்பமான காரியங்களை பேசுவாங்க, உங்களுக்கு ஏற்ற காரியங்களை பேசுவாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் பரலோக பாதையை ரொம்ப லெகுவாக மாத்தி தருவாங்க. அவனு மறுஜன்மம் அடையாம இருந்தாலும் சரி, அவன் பரலோகத்துக்கு போவான்ற நம்பிக்கைய பெருமையை அவனுக்கு கொடுப்பாங்க. பாருங்க, இதான் அவங்களுடைய வேலையை, அதான் பரிசேயர்கள் செஞ்சது, அதான் போப்பு அந்த பாசாரிகள் செஞ்சது, எல்லா தொடர்ந்து ஆசாரிகளும் செஞ்சுட்டு வர்றது அதான். அப்புறம் தண்ணி தெளிச்சுட்டு நீ மன மரலோகத்துக்கு போயிருவேன்னு ஊரை ஏமாத்திட்டு வர்றது. எத்தனை பேர் மனம் திரும்பி விசுவாசிச்சா தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு வேதம் சொல்லும் போது, ஒரு மனுஷன் மறுபடியும் பிறந்தாதான் போக முடியும்னா, இவங்களும் அவர் சடங்கு தெளிச்சு குழந்தையிலே தெளிச்சிரு, அதுக்கப்புறம் நீ பரலோகத்துக்கு அப்படித்தான். ஆனா ஜனங்க ஏமாந்து தான் போவாங்க, ஏன்னா அது ரொம்ப ஈஸி இல்லையா, அதை செஞ்சுட்டு போயிருது. பாருங்களேன், அதான் பாப்புலர். இப்ப தாங்க இந்த மாதிரி ஏமாத்தி இப்படி செய்யறதுனாலதான், ஈஸியான வழி அவங்க ஏற்படுத்துறதுனாலதான், திடீர்னு ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்கிற சர்ச் என்னவாது 500 மெம்பர் ஆயிடுது. திரளான அநேகர் அங்க வருவாங்க, அவங்களுக்கு விரும்புவாங்க, அதை ஏன் விரும்புவார்கள் பாருங்களேன். அவங்களதான் கள்ள தீர்க்கதரிசிகள், சூடோ கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள ஊழியக்காரர்கள் அப்படின்னு, பல கள்ள கிறிஸ்துக்கள் அப்படின்னு ஆண்டவர் பல வார்த்தைகள்ல பேசுற, எல்லாம் கள்ள ஏமாத்துகிறவர்கள். ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்க? யோவான் 8:45 ஆண்டவர் சொல்றாரு, நான் சத்தியத்தை பேசுகிறதுனால் நீங்க எனக்கு செவி கொடுக்க மாட்டேன்றீங்க. பாருங்க, அதிசயமான வசனம். இவங்க ஏன் என் பேச்ச கேட்க மாட்டேன்றாங்களா? சத்தியத்தை பேசுறதுனால என் பேச்ச கேட்க மாட்டேன்றாங்களா? ஆண்டவருக்கே அந்த கதி. அவங்களுக்கு அப்படி சொல்றாரு, நான் பொய்ய பேசினேன்னா திரளாய் வந்து கேட்பீங்க, நான் சத்தியத்தை பேசுறதுனால கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்றாரு. பாருங்களேன், ஏன் அவங்க அப்படித்தான் இருக்கணும்னு விரும்புகிறார்கள். தான் அநேகர், அந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் அநேகரா இருப்பார்கள். ஆகவே கள்ள தீர்க்கதரிசின்னா யாருன்னு பார்த்துட்டோம். ஆண்டவருடைய செய்தி இல்லாம, ஆண்டவர்னால் அனுப்பப்படாம பொய்யாய் மக்களை ஏமாத்துகிறவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுடைய ஆபத்து என்ன? அவர்கள் அநேகரா இருப்பார்கள், மெஜாரிட்டி அவங்க கூட தான் இருக்கும், கூட்டம் கூட்டமா இருப்பார்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஓகே, இவங்களுடைய ஆபத்து என்ன? இதுல என்ன போட்டிருக்கு? அந்த வசனம் படிங்க, 15, மத்தேயு 7:15 எப்படி தமிழ்ல வருது?
கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள்.
எச்சரிக்கையாயிருங்கள். பீவேர்ன்றது ஒரு ஆபத்தை குறிக்கிற ஒரு வேர்ட். பீவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு ஒரு கேட்ல போட்டுருந்துச்சுன்னா, நீங்க கொஞ்சம் கூட கேர் பண்ணாம கேட்டு திறந்துட்டு உள்ள போனா என்ன ஆகும்? ஒரு 1/2 kg சதை உங்களில் கொஞ்சம் கம்மியா, வெயிட் லாஸ் பண்றதுக்கு அப்படி வந்தா போலாம். ஒரு திடீர்னு ஏதோ ஒன்று இழந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பார்த்தா கால் கேஜிஸாக தான் போயிட்டுருக்கோம், ஏன்னா நான் வந்து கடிச்சிட்டு போயிடும் இல்லைங்களா. அந்த மாதிரி பீவேர், பீவேர்னு வரும்போது பீவேர் சில நேரத்தில் டிரைவிங் பண்ண பீவேர் ஆஃப் டைகர்ஸ், பீவேர் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் அப்படியெல்லாம் வரும். அது பார்த்தோன்னா ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணி யோசிக்கணும், ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. அது கவனம் கொடுக்கல, பீவேர்னு ஒரு எலக்ட்ரிக் இதில் போட்டிருந்தாங்கன்னா போனோன்னா என்ன ஆயிரும், அதை பற்றி நான் சமாளிச்சுக்குவேன்னு போனால் திடீர்னு கருப்பாக ஒரு பாடி தான் அங்கே இருக்கும். அந்த மாதிரி ஜாக்கிரதை, இல்லைன்னா அதனோட விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். பீவேர்னாவே உயிருக்கு ஆபத்துன்னு அர்த்தம் இல்லைங்களா, உயிருக்கு ஆபத்துன்னு அர்த்தம். அதனால தான் பீவேர் தான் ரொம்ப தீவிரமான வார்த்தை, அது பின்னாடி போகக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில் மூல பாஷையில் என்ன போட்டிருக்குன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு பீவேர்னும் போது உங்களுடைய ஹோல்ட் யர் மைண்ட் பேக் ஃப்ரம் அப்படின்ற ஒரு வார்த்தை. உங்களுடைய மைண்டை இவங்களுக்கு உற்றாம உங்க மைண்டை கட்டுப்படுத்திக்கங்க. உங்க மைண்டை இவங்களுக்கு ஒருபோதும் இவங்க பேசுறத கேட்கறதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு மைண்டை கட்டுப்படுத்துங்க. அதான் வார்த்தை பாருங்களா, உங்க மைண்ட் அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ்ல ஒருபோதும் போயிடாதீங்க. அவங்க சொல்றத கேட்டு உங்க மைண்டை கெடுத்துக்காதீங்க. அதான் அர்த்தம் பாருங்களா. பீவேர், அவங்க போதகம், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க வழி, அதுக்காக ஜாக்கிரதையா இருங்க. ரொம்ப ஆபத்தான மக்கள், ரொம்ப மக்கள், ரொம்ப அவங்க அவங்க இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்கன்ற மாதிரி நம்ம பாஷையில் சொல்ல போனோம். அங்கே இருக்கிற இடத்துக்கே போகாதீங்க, ரொம்ப ஆபத்து. உங்க மைண்டை ட்விஸ்ட் பண்ணி பர்வர்ட் பண்ணி ஆத்மா விஷத்தை கொடுத்து இது பண்ணிட்டாங்கன்னா அவளை தான் முடிஞ்சு போச்சு உங்க கதை பாருங்களா. பேதுரு சொல்றாரு, அவர்களுடைய கெட்ட வழிகள் போதகத்தை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இது என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்களுடைய போதகத்தெல்லாம் கேட்டு கேட்டு அவங்க வழியெல்லாம் கேட்டு நம்ம மோல்ட் ஆயிட்டோம்னா உண்மையான பரலோக வழியே நமக்கு முட்டாள்தனமா தெரியும். உண்மையான பரலோக வழியே தூஷிக்கும்படி, அதை பொய்யாகும்படி, அதை கேலி பண்ணும்படிக்கு நம்ம மைண்ட் அந்த அளவுக்கு ட்விஸ்ட் ஆயிடும். பொய் வழியில நம்ம இருந்துகிட்டு சத்தியத்தின் வழி முட்டாள்தனமா தெரியுமா பாருங்க. அதான் நமக்கு அநேகர் அநேக சபைகள், எனக்கிட்ட ரிலேட்டிவ் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவர் அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் பார்த்து சொல்லும் போது இங்க பெங்களூருக்கு வந்து பார்க்கும்போது எங்கே ஒன்னு ரெண்டு சபைங்க தான் இந்த மாதிரி எப்பப்பார் பைபிள் உட்காந்து சொல்லி தராங்க, மற்றவங்க எல்லாம் எவ்வளவு என்னென்னவோ செய்யறாங்க, என்டர்டெய்னிங்கா என்னென்னவோ செய்யறாங்க, எல்லாரையும் ஆக்டிவா வச்சிருக்காங்க, நீங்க மட்டும்தான் பைபிள்னு நம்ம ஒன்னு ரெண்டு டீச்சிங் தான் இருக்கு அவருக்கு. அது எல்லாம் பார்த்தா நம்ம ஏதோ ஒரு பைத்தியக்காரங்க மாதிரி, அவங்க எல்லாரும் பரலோக பாதைக்கு போற மாதிரியே, ஏன்னா சத்தியத்தின் வழி அவர்களால் தூஷிக்கப்படும். இந்த உண்மையான வழி அவங்களுக்கு தூஷணமாக முட்டாள்தனமாக தெரியற அளவுக்கு மைண்டை ட்விஸ்ட் பண்ணக்கூடியவங்க அவங்க பாருங்களேன். அதான் அதனோட இருக்க ஆபத்து. உண்மையான வழி சில பேர் நம்ம இவர் என்கிட்ட கேட்ட மாதிரி, எங்க பாஸ்டருக்கு அது தெரியும், எவ்வளவு பெரிய சாட்சி இருக்கு, அபிஷேகம் இருக்கு, அற்புதங்கள் இருக்கு, உங்க பாஸ்டருடைய சாட்சி என்ன, சாட்சி என்ன, எவ்வளவு கவர்ச்சியா இருக்குது. அவங்களுடைய டீச்சிங் மைண்ட்ல நம்ம அலோ பண்ணோம்னா அப்படித்தான் ஆயிடும். சத்தியத்தின் வழி நமக்கு முட்டாள்தனமா தெரியும், முட்டாள்தனமா தெரியும் பாருங்களேன். அதான் அப்படித்தான் வஞ்சிக்குது. சோ அவர்களுடைய வார்த்தை ஏசு பீவேர் அப்படின்னும் போது இந்த அதான் அதை வந்து ஒரு தடவை செஞ்சுட்டு விடுறது இல்லை, ஒரு கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம வாழ்க்கையெல்லாம் அவங்கள குறித்து எச்சரிக்கை இல்லை, நம்மள கெடுத்துருவாங்க அவங்க. வாழ்க்கை கண்டினியூஸா அவங்கள குறித்து எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப இதா இருக்கணும். நம்மளை முட்டாளாக்கி நித்திய வழியிலேருந்து நம்மளை இழுத்து கெடுக்கக்கூடியவங்க அவங்க தான். ஒரு பைப்பர் கதை தெரியும் உங்களுக்கு, பேக் பைப் பைப்டு பைப்பர். அவன் வந்து ஒரு பிபியை ஊதிட்டு அந்த ஊர்ல எலிங்கெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு, பேர் என்ன புள்ள பைப் பைப்பர் பைப். அவன் வந்து பிபி ஊதிக்கிட்டு எலிங்கெல்லாம் பொய்ப்பி சத்தத்தை கேட்டுக்கிட்டே வரும், அவ்வோ இவரு ரொம்பமா இருக்குதேன்னு. அவர் கூட்டு போய் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் ஒரு பள்ளத்துல உழுக்க வச்சு சாவடிச்சிருவார். அந்த மாதிரி பாம்பாட்டிகள் மாதிரி இவங்க ஆட்டி மயக்கத்துல ஜனங்களை வச்சு நரகத்துல கூட்டு போய் விடுற வரைக்கும் மயக்கம் தெரியாது அவங்களுக்கு, அங்கதான் எந்திரிப்பாங்க நரகத்துல. அந்த மாதிரி அப்படி ஆபத்து பாங்க. பேதுரு எப்படி திட்டுறாரு அவங்கள, அவர்கள் வந்து இவர்கள் பிடிக்கப்பட்டு அழிக்கப்படுவதற்காக உண்டான புத்தி இல்லாத மிருக ஜீவன்கள். நம்ம திட்டணும்னு திட்டுறோம், மிருகங்க இதுங்க, அறிவே இல்லாத மிருக ஜீவன்கள் பிடிக்கப்பட்டு அழிக்கிறது. ஒரு ஆட்டை பிடிச்ச ஒரு மிருகத்தை பிடிச்சு அழிக்கிறதுக்காக வச்சிருக்குது. எங்க ஏரியாவில் வந்து பூனைங்க ஜாஸ்தி ஆயிடுச்சு, பூனையை பிடிச்சிட்டு போனாங்க. அந்த மாதிரி பிடிக்கப்பட்ட மிருகங்கள் இவர்கள். இவர்கள் ஒரு காலம் வழியை, ஒரு நாள் வாழ்க்கையை இன்பமாக இன்றி கரைகளும் இலட்சியுமாயிருக்கிறார்கள். திட்டார் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும், விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்ணெல்லாம் விபச்சாரம் தான், பாவ பாவத்தை விட்டு ஓயாத மா இருக்கிற கண்களுடையவர்கள், பாவத்தை விட்டு ஓயவே ஓயாது, எந்த பக்கம் கண்ணு திரும்பிச்சுனாலும் பாவம் செய்ய, பாவத்தை விட்டு ஓயாத இருக்கிற கண்களை உள்ளவர்கள், உறுதி இல்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து பிடித்து அவர்களை அழிக்கிறவர்கள் பாருங்களேன். இதான் அவங்க பொருள் ஆசையில் பழகி பழகின இருதயம் உள்ளவர்கள். எப்படி இதெல்லாம் தான் அவங்களுடைய குணம், எப்படி திட்டுறாங்க பாருங்களேன். மிருகங்கள் மற்றவங்கள முகஸ்துதி பாடி ரொம்ப தந்திரம் உள்ளவர்கள், ரொம்ப பீவர். உலகத்துல அவன் கற்பழிக்க வரப்போறான், கொலை செய்ய வரப்போறான், திருட வரப்போறான், எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கிறீங்களோ அதை விட அதெல்லாம் என்ன நடந்தாலும் சரி உங்க சரீரத்தை தான் பாதிக்குமே தவிர, அதை விட 10,000 மடங்கு உங்க சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்துல கொண்டு போகக்கூடிய இந்த கள்ள தீர்க்கதரிசி எச்சரிக்கையா இருங்க, பீவர், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதை விட நீங்க ஒரு நல்ல கோப்ரா விஷ பாம்போடு நீங்க படுத்துக்கலாம் போய், அது பரவாயில்ல, அப்படித்தான் அந்த அழுத்தம் வருது, அதை போய் கட்டி பிடிச்சிக்கலாம். ஒருவேளை பிராண கொண்டாவை கூட நீங்க போய் கட்டி பிடிச்சிக்கலாம், அது வாயில போனாலும் பரவாயில்ல, இவங்க வாயில போனா முடிஞ்சு உங்க கதை. ரொம்ப ஆபத்தான ஆளுங்க, ரொம்ப ஆபத்து, உங்க மைண்டே ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சிங்கத்து கூட கூட படுத்துக்கலாம், இவங்க கிட்ட மாட்டக்கூடாது. இவங்கனால சத்தியத்தின் வழியே விட்டு நித்தியமா அவங்க ஆத்மா சார் அழியப்போது. பீவர், ஆண்டவர் பீவர்னு வேதம் முழுவதா கட்டியிருந்தா நம்ம எப்படிங்க ஜாக்கிரதை இல்லாம இருக்கிறது. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், இங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்களுடைய வஞ்சனை என்னன்னு பார்ப்போம், யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், இவங்களுடைய பாபத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், இவங்களுடைய வஞ்சனை என்ன. இவங்க வெளியில் அப்படி தெரிய மாட்டாங்க, வெளியில் கொஞ்சம் கூட தெரிய மாட்டாங்க, உள்ளதான் இவங்களுடைய ஆபத்து. வெளியில் எப்படி இருப்பாங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது,
அவர்கள் ஆட்டுத்தோலை போத்து கொண்டு வருவாங்க.
ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு வருவாங்க, வெளியில பார்க்கும்போது ஆட்டுத்தோலை பார்த்து யாராவது பீவேர்னுவாங்களா, நைஸா இருக்குதுன்னு போய் தொடலான்னு போவோம். நம்ம ரொம்ப மைல்டா, ரொம்ப நல்லா ஸ்மூதா டெண்டரா இருக்கும், ஆனா
உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள்.
உள்ளத்தில் பட்சிக்கிற ஓநாய்கள், உள்ளத்தில் பட்சிக்கிற ஓநாய்கள். பலஸ்தீன ஆடுகளை பத்தி தெரிஞ்சோம்னா, ஆடுகளுக்கு இருக்கக்கூடிய மகா ஜென்ம சத்ருன்றதுன்னா ஓநாய்கள் தான். எத்தனையோ கோடான கோடி ஆடுகளை பீறி பிடுங்கி அழிச்சு சாப்பிட்டது ஓநாய்கள் தான். ரொம்ப ஆடுகள் பயப்படுறது ஓநாய்களுக்கு தான், ரொம்ப பயங்கரம் பாருங்களேன். ஒரு குட் ஷெப்பர்ட், ஒரு நல்ல மெய்ப்பெண், நல்ல மெய்ப்பெண். யோவான் 10 ஆண்டவர் வந்து 3 கேரக்டரை விவரிக்கிறார். நல்ல மெய்ப்பெண் வந்து தன் ஆடுகளுக்கு உயிரம் கொடுப்பாரு, தன் ஆடுகளுக்காக என்னென்னவோ செய்வாரு, ஆடுகளை பாதுகாப்பாரு. இன்னொருத்தர் இருக்கான் கூலியான், பணத்துக்காக செய்யறவன், அவன் என்ன பண்ணுவான், ஓநாய் வந்த உடனே ஓடிடுவான்றார் இல்லைங்களா, பணத்துக்காக செய்யறவன். இன்னொன்னு ஓனா இருக்கும் பாருங்களேன், கூலியான் கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஏன் கூலியான் வந்து பணத்துக்காக ஊழியர் செய்யறவன், ஆபத்து வந்தா அவன் நிக்க மாட்டான், எப்ப பாரு பேருக்கும் பணத்துக்கும் தான் நிப்பான், ஏதாவது கஷ்டம் சபையில வந்துட்டா ஓடிடுவாங்க, பின் வாங்கிடுவாங்க. சில பேர் எல்லாம் சக்சஸா இருக்கும்போது எல்லாரும் நாங்க செய்யறோம் வருவாங்க, ஆனா ஏதாவது கஷ்டம் உபத்திரம் அது இதுன்னு யாருமே வரமாட்டாங்க. அந்த மாதிரி கூலியான் வேறுக்கும் அதுக்கும் பணத்துக்கு தான் வருது. அந்த மாதிரி கூலியான் வந்து அவன் கூட ஒரு மோசம்தான், ஆனா அதை விட பயங்கர ஆபத்தானது ஓநாய். ஓநாய் இதுல என்ன சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த மொழியில. அது ஓநாய் ரொம்ப பயங்கரம், ரொம்ப பட்சிக்கிற ஓநாய் பாருங்களேன். எப்படி போட்டிருக்கு, பட்சிக்கிற ஓநாய்னா என்ன அர்த்தம், அது கிடைச்சிச்சுன்னா அதனோட பல்ல ஆட்டு சதையில விட்டு கடிச்சு எலும்பு தெரியற எலும்பெல்லாம் உரிகிற அளவுக்கு பயங்கரமா கடிச்சு மென்னு மென்னு சத சதையா சாப்பிடும், உடவே விடாது, உடவே விடாது. ரொம்ப ஆக்ரோஷம், இறக்கமே இருக்காது, ரொம்ப ஆபத்து. அந்த ஆபத்து எப்படி சொல்றது உங்களுக்கு, ரொம்ப ஆபத்து. அவங்க ஒருவேளை ரொம்ப ஆபத்துகரமானது, ஆனா பாக்குறதுக்கு அப்படி தெரிய மாட்டாங்க. ரொம்ப நல்லா இருப்பாங்க வெளியே பாக்குறதுக்கு, ரொம்ப டீசென்டா இருப்பாங்க வெளியே பாக்குறதுக்கு, ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்க ஆபத்தை புரிஞ்சுக்கோமே, எப்படி வெளியில பார்க்கும்போது உண்மையான மெய்ப்பருங்க மாதிரி, தீர்க்கதரிசிகள் மாதிரி இருப்பு. என்ன இந்த ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு வருதுன்னா என்ன, ஆண்டவர் வந்து பலர்பாடில் இருக்கிற ஒரு கதையை அவர் எடுத்து சொல்றார். பலர்பாடில் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு அடையாள மொழியை அவர் பயன்படுத்துறார். பலர்பாடில் எலியா தீர்க்கதரிசி வரும்போது அவர் என்ன போட்டுட்டு வந்தாரு, ஒரு ஒட்டகத்தோல் போட்டுட்டு, ஒரு ஹேரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், நல்லா இது இருக்காரு, ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும். அதை போட்டு வருவாரு, போட்டு வரும்போது என்ன காட்டுறாரு, இந்த இலக இன்பங்கள் எல்லாம் நான் விட்டுட்டு இலக இன்பங்களை நான் நாடாம தியாகத்தோடு ஆண்டவருடைய வழியை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்றது ஒரு அடையாளம், தீர்க்கதரிசியுடைய அடையாளம். அதை போட்டு அதே தான் யோவான்ஸ்தானா போட்டு வந்தார்னு பார்க்குறோம். ஒட்டகத்தோல் போட்டுக்கிட்டு காட்டு தேனை குடிச்சுக்கிட்டு வெட்டுக்கிளியை சாப்பிட்டுட்டே உலக இன்பங்களுக்காக நான் இல்லை, தேவனோடு ஐக்கியமாக இருந்து உங்களுக்காக தியாகத்தோடு ஆண்டவருடைய வழியை காட்டுறேன். அது தீர்க்கதரிசியுடைய அடையா உடை, ஒரு ஃபேஷன், அவங்க தீர்க்கதரிசியுடைய ஃபேஷன். கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படியே பண்ணுவாங்களா? அவங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க? எலியா போட்ட மாதிரியே துணியை போட்டு வந்து பொய்யான காரியங்களை சொல்லுவாங்க. அதே தான் ஆண்டவர் இங்க பயன்படுத்துறாரு. என்ன செய்யறாருங்க? இது ஒட்டகத்தோலை போத்திக்கிட்டு இருக்கிற ஓனாய் அப்படின்னா, இது ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு இருக்கிற ஓனாய் அப்படின்னா என்ன? அந்த காலத்துல இந்த ஆட்டை மேய்க்கிற மேய்ப்பன் வந்து அவர் வந்து ரொம்ப குளிர்லயும் நைட்ல ரொம்ப குளிர் எடுக்கும். குளிர்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஆட்டுத்தோலை சில நேரத்துல அது இது பண்ணுவாங்க, எடுப்பாங்க ஆட்டு அந்த உள்ளெல்லாம் எடுத்துட்டு அந்த தோல்லையே அவருக்கு ஒரு பெரிய அங்கி பண்ணிக்குவார். அந்த அங்கியை அவர் போட்டு, அவருக்கு தேவை ரொம்ப குளிருதுன்னா அங்கியை போட்டுக்கிட்டு அந்த ஆட்டை வேற பாதுகாக்கணும் இல்லையா, நைட் அண்ட் டே பாதுகாக்கணும். அதனால அந்த துணியை போட்டுக்கிட்டு நிக்கிற மேய்ப்பன் அவர். இது என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஹாரிபிள் இந்த சீனுனா, அவர் ஒரு ஒரு கள்ள தீர்க்கதரிசி. இந்த படம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஹாரர் மூவி மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய மந்த ஆட்டு மந்த இருக்கு, ரொம்ப ஒன்றும் தெரியாத பரிதாபமா ஜென்டிலா சமாதானமா மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு யார் சொல்லு? அந்த மேய்ப்பன். அந்த இருக்கிற ஒரே பாதுகாப்புமே, எந்த ஆபத்து வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த மேய்ப்பனை நோக்கித்தான் ஓடும். அது அந்த மேய்ப்பன் தான் அதை பாதுகாப்பனும், அது முழுசா மேய்ப்பனை நம்புது, வேற எந்த பாதுகாப்பும் இல்லை. அந்த மேய்ப்பன் எங்க நடத்துறாரோ குருடா ஒரு பின்னாடி போகும் இல்லைங்களா, எங்க போனாலும் போவோம். தங்களுக்கு அந்த ஓனாய்க்கினா வந்துச்சுன்னா அந்த மெய்ப்பன் கிட்ட தான் ஓடி தங்களை காப்பாத்தோம்னு சொல்லும். ஆனா இங்க என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, அந்த மெய்ப்பனே மெய்ப்பன் ஆட்டுத்தோலை போத்திட்டு இருந்து மெய்ப்பனா நிக்குவாரு, ஆனா இங்க என்ன ஆயிருக்குது, ஒரு ஓனாய் வந்து ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு மெய்ப்பன் மாதிரி நிக்குது. அந்த ஆட்டினுடைய நிலைமை உங்களால யோசிச்சு பார்க்க முடியுமா? ஹெல்ப்லெஸ், யாருமே அவங்களை கவனிக்கிறதுக்கு இல்ல, யாருமே அவங்களுக்கு இருக்கிற ஒரே ப்ரொடெக்ஷன் அந்த மேய்ப்பன். ஆனா அந்த மேய்ப்பன் யாரு? அது ஒரு ஓனாய், அது போய் ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு மேய்ப்பன் மாதிரி நிக்குது. ஏதாவது வழியில ஒரு ஆடு வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அந்த ஆட்டை சைடுல கூட்டு போய் பிடுங்கி பீறி பீஸ் பீஸா தின்னும். என்ன பரிதாக அந்த ஆடுங்க உன்னால யோசிக்க முடியுதா என்ன ப்ரொடெக்ஷன் இப்ப இருக்குது? அதாங்க நம்ம ஊர்ல இருக்கிற மேய்ப்பருங்க சபைங்க, அதான் பரிதாகும். மே ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு இருக்கிற மேய்ப்பருங்க, அது ஜென்டில், இவங்க தான் என் பாதுகாப்பு, இவங்க தான் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போவ, இவங்க தான் என்னுடைய வழி நடத்தல். அதுக்கு ஒன்றும் தெரியாது, பரிதாகமா அது இருக்குது. அவங்க என்ன சொன்னாலும் செய்யுது, பணம் கொடுக்கணும்னா கொடுக்குது. ஆனா அவங்க அதில் அதுக்கு இருக்கிறதெல்லாம் உறிஞ்சி, பணத்தெல்லாம் உறிஞ்சி அவங்களுக்கு பொய் வழிய பொய் சமாதானத்தை கொடுத்து கடைசியில நரகத்துல அவங்க ஆத்மாவையும் சரீரத்தையும் அழிக்க இழுத்துட்டு போறாங்க அந்த மேய்ப்பருங்க. யோசிச்சு அந்த ஓனாய் என்ன பண்ணுது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடு அங்க காலி ஆகுது. அந்த ஆடுகளுக்கு தெரியல என்ன ஆகுது, இந்த ஆடுகள் என்ன ஆயிட்டு இருக்குன்னு. என்ன சொல்லுது, ஒவ்வொரு நாளும் இது நல்லா மேய்க்க விடுது, நல்லா கொழுக்க விடுது, நல்லா சாப்பிடுங்க, பார்க்கும் போதெல்லாம் சதைய பாக்குது, நல்லா அவங்கள சாப்பிட போறேன்னு தண்ணி காட்டி மேய்க்க விடுது. ஆனா மேய்க்க வச்சு அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அந்த ஆடுகளுக்கு தெரியல. இதான் போலி பாஸ்டர்ஸ்ங்க, போலி மேய்ப்பருங்க இருந்தாங்கன்னா இதான் சபையுடைய நிலைமை. அவங்க எல்லாரையும் நரகத்துக்கு தள்ளுற வரைக்கும் அது விடாது, இவங்க மந்தையை காலி பண்ற வரைக்கும் விடாது. ஒன்னொன்னா நரகத்துக்கு தள்ளிக்கிட்டு இருக்கோம், கம்யூனியன் சர்வீஸை வச்சுக்கிட்டு, கல்ற சர்வீஸை வச்சுக்கிட்டு அவங்களை நரகத்துக்கு தள்ளிக்கிட்டு இருக்கோம், பணத்தை எல்லாத்தையும் உறிஞ்சி தான் மேய்ப்பன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதான் ஆண்டவர் சொல்ற அடையாளம். ஆபத்து, ஆபத்து ரெண்டு விதமான கள்ள தீர்க்கதரிசிகள் வேதத்துல இருக்குங்க. ஒன்னு வெளிப்படையான கள்ள தீர்க்கதரிசி. இப்போ கத்தோலிக் சொன்னால் அவங்க பொய்யை தான் சொல்கிறாங்க, நமக்கு வெளிப்படையாக தெரியும், ஹெரட்டிக்னுவாங்க இல்லைங்களா, ஹெரட்டிக். இன்னும் சில பேர் ஜெகோவா விட்னஸ்ஸு, மார்மன்ஸ், அவங்களெல்லாம் ஓப்பனாக கள்ள தீர்க்கதரிசிகள். ஆனால் இங்கே ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை இவங்க பயன்படுத்தலை. இங்கே என்ன, ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு இருக்கிற ஓனாய் அப்படின்னா என்ன அர்த்தம், வெளியில் நமக்கு அவங்க கள்ள தீர்க்கதரிசிகள் தெரியவே தெரியாது. மேல் பார்வையா பார்த்தோம்னா அவங்க உண்மையான பாஸ்டர், உண்மையான மேய்ப்பர்னு நம்ம நினைச்சிருப்போம். வெளியில பாக்குற கள்ள தீர்க்கதரிசிகள் அல்ல இவங்க. என்ன சொல்லுவாங்க, பைபிளை தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, சிலுவையை பத்தி பேசுவாங்க, இயேசுவை பத்தி பேசுவாங்க, கடவுளை பத்தி பேசுவாங்க, சர்ச்சு பரிசுத்தாவி எல்லாத்தையும் பத்தியும் பேசுவாங்க. எல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டும் தெரியும். அவங்க பெரிய டிவியில வரலாம், பெரிய சபை வச்சிருக்கலாம், புத்தகங்கள் எழுதலாம், பெரிய போதகர்களா இருக்கலாம், ஆனா ஈஸியா அவங்க கள்ள திருஷ்டின்னு ஓநாய்கள்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா வெளியில பாக்குறதுக்கு எல்லாம் செய்யறதெல்லாம் கரெக்டா தெரியும். பாருங்களேன், அவங்கள பத்தி தான் ஆண்டவர் நம்மளுக்கு இங்க எச்சரிக்கிறார். பாருங்களேன், சத்தியத்தை மறுக்கிறவர்கள் இல்ல, சத்தியத்தை போதிக்கிறவனு சொல்லி பைபிளையா பயன்படுத்தி போதிக்கிறவங்கன்னு சொல்லி இது பண்றவங்க. ஏன் அப்படித்தான் சாத்தான் பண்ணும். பாருங்களேன், ஒரு வசனம் சொல்றாரு 2 கொரிந்தியர் 11, அது ஆச்சரியம் அல்லவே, சாத்தானும் ஒளியின் தூதனை தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. சாத்தானோ என்ன பண்ணுவான், ஒளியின் தூதன் போல் தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே, அவர்கள் முடிவு அவர்களுடைய கிரியைக்கு தக்கதாய் இருக்கும். சாத்தான் ஒளியின் தூதன் வேஷத்தை தரிக்கிற மாதிரி அவருடைய ஊழியக்காரர்களும் அதே மாதிரி உண்மையான சத்தியத்தை போதிக்கிற மாதிரி வேஷத்தை போட்டு வருவாங்களாம். எல்லா இடத்துலயும் அவங்க இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, எல்லா இடத்துலயும். அவங்கள பத்தி தப்பா நம்ம சொன்னோம்னா நம்ம கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. இதான் நம்மளுடைய நிலைமை. எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் ரொம்ப அருமையாக பேசுவாங்க அவங்க. பாருங்களேன், ஆண்டவருடைய வழியில அவங்கள பத்தி சொன்னா தப்பாதான் ஆயிடும். பாருங்களேன், முட்டாள்தனமான ரொம்ப மத்தவங்கள கிறிஸ்தவர்கள் மாதிரி இருப்பாங்க, கிறிஸ்தவ பேச்ச பேசுவாங்க. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட் பிரதர், ஹாலேலூயா ஹாலேலூயா, தேவனுக்கே மகிமை தேவனுக்கே மகிமைன்னு தான் பேசுவாங்க. சாத்தானுக்கு மகிமையா பேசுவாங்க, அவங்க வெளியில தெரியவே தெரியாது. நல்லா தான் பேசுவாங்க. சில பேர் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதிகமா பைபிளை கூட அவங்க கோட் பண்ணலாம், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ஆனா அவங்களுக்கு பிரச்சனை சில ஊடுருவி பார்த்தா தான் தெரியும். இயேசுனா யார் இயேசுன்னு போய் அவங்களை கேள்வி கேட்டா தான் தெரியும். பைபிள்னா பைபிள்ல என்னத்தை நம்புறீங்கன்னு கேள்வி கேட்டா தான் தெரியும். அவங்களுடைய போதகெல்லாம் பாத்தீங்கன்னா, மனம் திரும்புதுன்னா மனம் திரும்புதுன்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா தான் தெரியும். பைபிள்ல போட்டிருக்க மனம் திரும்புதல வேற இருக்கும், அவங்க சொல்றதே மனம் இருக்கும். பைபிள்ல போட்டிருக்க கிறிஸ்துவ வேற இருக்கும், அவங்க சொல்றதே வேற இருக்கும். ஆனா இந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்க. என்னுடைய நாமத்துல தான் சொல்லுவாங்க அப்படின்றாரு. உங்க டீச்சிங்கு ரொம்ப இதா பயங்கரமா இருக்கும். இயேசுவை பத்தி தான் பேசுவாங்க. ஏன்னா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சந்தோஷமா வைக்கிறபடி பேசுவாங்க. சில நேரங்கள்ல அவங்க சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கும். நான் கவனிச்சது தாங்க, அவங்க சொல்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அவங்களுக்கு என்ன சொல்லலையோ அதுல தான் பிரச்சனை இருக்கு. பாருங்களேன், அப்படி கூட கள்ள தீர்க்கதரிசியில் இருக்கலாம். பிசாசின் வேலும் போட்டுக்கிட்டு அவங்க என்ன சொல்ல விடுறாங்கன்றதுல பாருங்க. இயேசுவை பத்தி பேசுவாங்க, பரலோகத்தை பத்தி பேசுவாங்க, பாவத்தை பத்தி, நரகத்தை பத்தி, நொறுங்குண்ட இருதயத்தை பத்தி, தாழ்மையை பத்தி பேச மாட்டாங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னுவாங்க. அந்த ஆசீர்வாதம் வருகிற வழி மனம் திரும்புதலும் கீழ்ப்படிதலும் அதனோட வழிகளே சொல்லி தர மாட்டாங்க. நல்லதா குழுக்குழுன்னு இருக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. சுயத்துக்காக வாழக்கூடாது, தேவ மகிமைக்காக வாழணும்ன்றதெல்லாம் சொல்லி தருவாங்க. ரொம்ப இன்பமாக நல்லா தான் பேசுவாங்க. பாருங்களேன், ரொம்ப நல்லா தான் பேசுவாங்க. அதான் கள்ள தீர்க்கதரிசிகள் நம்ம ஊரெல்லாம் சுத்தி இருக்குது. நம்ம என்ன சொல்றது, மேல் பார்வையா பார்த்தா அவங்களை கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுடைய பர்சனாலிட்டியும் ரொம்ப இன்பமா இருக்கும் பார்க்கும்போது. ரொம்ப அக்கறை உள்ளவர்களாக, ரொம்ப நைஸா, ரொம்ப பாசிட்டிவா பேசுற மாதிரி இருப்பாங்க. டிவியில ரொம்ப சக்சஸ்ஃபுல், அநேக பேர் அவங்க கேட்கிறாங்களே, டிவிலையும் வராங்களே அப்படின்னு தான் அவங்க இருப்பாங்க. அதை கொடுத்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு வசனம் படிப்போம், திமோத்தி 2 திமோத்தி 3:6.
பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுக்குண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள்.
ரொம்ப தாழ்ந்து ரொம்ப எமோஷனலா பேசி ரொம்ப அருமையா பேசி மக்களை ஏமாத்தி பல பேரை வசப்படுத்தி கொண்டு வீட்டுகளுக்கெல்லாம் நுழைஞ்சி அவங்களெல்லாம் வசப்படுத்தி இன்பமா பேசி அவங்கள வசப்படுத்தி. சில பேர் நிறைய சர்ச்சில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ஜாஸ்தி இருப்பாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் வசப்படுத்தி கொண்டு வந்து டெரபிள், அவங்களுடைய முடிவு டெரபிள். அதான் ரொம்ப நம்ம யாரையோ நினைச்சுக்கிறோம், நம்ம ரொம்ப நல்லா தான் பேசுவாங்க, கள்ள தீர்க்கதரிசியா காட்ட மாட்டாங்க. வாங்க வாங்க அன்பு செல்லங்களா அன்பு பிள்ளைகளான் தான் நம்மளை அழைப்பாங்க. உங்களுக்கு உங்க கண்ணீரெல்லாம் இயேசு துடைத்திருவார், ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என் அருமையானவர்களே. அப்படின்னு ரொம்ப அவங்களை கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு அழுதுகிட்டு தான் ஜெபம் பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கு அப்படியே ஆட்டு மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா, ரொம்ப நல்லா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார் அப்படின்னு பேரை சொல்லிட்டு என்னாலோ சொல்லி மக்களை ஏமாத்தி நரகத்துக்கு தள்ளுறோம், விசாலமான பாதையில் தள்ளுறவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. வேதத்தின்படி பாருங்களேன், சத்தியத்தின்படி வேத வாக்கியத்தின்படி அவங்களுக்கு சொல்லலைன்னா அவங்களுக்குள்ள வெளிச்சம் இல்லை. வேதத்தின்படி அவங்க சொல்லலைன்னா அவங்க பேச்சை கேட்க வேண்டியதில்லைன்னு வேதம் நம்மளை எச்சரிக்குது. சரி, அவங்களுடைய முடிவு என்ன? கடைசி 5 நிமிஷம் அதை பார்த்து முடிப்போம். அவங்களுடைய முடிவு என்ன? ஜஸ்ட் இமேஜின், எந்த வார்த்தையினாலையும் சொல்ல முடியாதுங்க, எந்த வார்த்தையினாலையும். ஒரு உதாரணம் நான் சொல்லி பார்க்கிறேன் பாருங்களேன். நரகத்தில் இருக்கிற ரொம்ப தண்டனையான இடம், சூடான இடம் அவங்களுக்கு தான் கிடைக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஒருவேளை இந்த ஆடியோலையோ நேரா தீர்க்கதரிசிகளா பாஸ்டர்ஸா நீங்க இருந்து இது கேட்கிறவங்களா இருந்தா, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க கள்ள தீர்க்கதரிசிகளா இருந்து இது தெரிஞ்சுக்காங்க, உங்களுடைய முடிவு அகோரமா இருக்கும். எத்தனை ஒரு ஆத்மாவுடைய ரத்த பலினா நமக்கு என்னன்னு தெரியுமா? ஒரு ஆத்மாவுடைய ரத்த பலி என்னன்னா, ஆண்டவர் சொல்றார், இந்த சிறுவரில் ஒருவர் தவறான ஒரு வாட்டி நீ நடத்திட்டீன்னா, அவங்கள பாவம் செய்ய வச்சுட்டீனா, தவறான வழியில் நீ போ வச்சுட்டீனா, என்ன பண்ணும்? உன் கழுத்துல எந்திரக்கல் பெரிய கல்லை கட்டிட்டு அவருக்கு சொல்ல முடியல, உனக்கு எவ்வளவு பெரிய பயங்கர காத்திருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு பாருங்களேன். உன் கல்லுல எந்திரக்கல் கட்டிட்டு உன்னை எடுத்துட்டு போய் நடு சமுத்திரத்துல விடணும். என்ன ஆகும்? வெயிட் எந்திரக்கல் நடு சமுத்திர பிரஷர்ல நீ போகும்போது என்ன ஆகும்? சுக்குநூறா வெடிச்சு போவ, சித்திரவதனா சித்திரம், அந்த மாதிரி சாவு யாருக்கும் வரக்கூடாது. அந்த காலத்துல கட்டி நடு சமுத்திரத்தை விட்டுருவாங்க, ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரமான சாவு. அந்த பிரஷர்ல பண்ட கிட்டெல்லாம் வெடிச்சு எல்லாமே வெடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு தண்டனை உனக்கு, ஒரு ஆத்மாவை நீ அப்படி பண்ணினா. இவங்க எத்தனை ஆத்மாவை வஞ்சித்து தங்க வயித்த நிரப்பிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு நரகத்துல தள்ளுனாங்களோ, ஒரு ஆத்மான் ரத்த பலியை இவ்வளவு தண்டனைனா, உன் சபையில 100, 200, 50, 500 வச்சு அந்த ஆத்மாவெல்லாம் நரகத்துக்கு போச்சுன்னா அவனுடைய ரத்த பலி இந்த பாஸ்டர் மேல தவிர இவனுக்குத்தான் நித்தியமா அதுக்கு தண்டனை கிடைக்கும். அவங்களுடைய முடிவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். இங்க வேண்டாம் பேர் எடுத்துக்கலாம், இங்க வேண்டாம் பேப்பர்ல வரலாம், டிவியில வரலாம், புக்ஸ் எழுதலாம், உனக்கு பெரிய பேரா வரலாம், உண்மையான வழியில போற பேர் உனக்கு வராதான். இங்க வேண்டா, விசாலமான பாஸ்டரா நீ இருக்கலாம், எல்லாருக்கும் நரகத்தின் வழியை காட்டலாம், ஆனா பயங்கரமான அழிவு அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் எனக்கு போறதுக்கு பயம், ரொம்ப அட்ராக்டிவ். எத்தனையோ பேர் கூப்பிடுறாங்க, எத்தனையோ பேர் அப்படி பண்ணா இப்படி பண்ணா இப்படி இருக்கும்னு, கொஞ்சம் கூட அசையாம நிக்கிறதுக்கு ஏன் அவங்களுடைய ரத்த பலி நம்மளுக்கு? ஏன் ரத்த பலி நமக்கு பாருங்களேன், ரொம்ப பயங்கரம் ரத்த பலி. சொல்லியே முடியாத அளவுக்கு பேதுரு சொல்றாரு, தன்னோடு நெருங்கி இருக்கிற தேவ தூதர்களே, இட் இட் நாட் ஸ்பேர். அவங்க பாவம் செய்யும் போது அக்னி கடல்ல அவங்களை தள்ளினாரே, பழைய உலகத்தை அவர் உடலையே, சோதவன் குமாரா அவர் உடலையே, உங்களை கள்ள தீர்க்கதரிசிகளே உங்களை விடுவாரா? உங்களுக்குன்னு ஆக்கினையை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கார். அக்கிரமக்காரர் ஆக்கினைக்குள்ள ஆகும்படிக்கு தீர்க்க நியமித்திருக்கிறார் அப்படின்றார். பயங்கரமா பயங்கரமான அழிவு அவங்களுக்கு காத்திருக்கு, தங்கள் கேட்டில் கெட்டழிந்து போவார்கள் அப்படின்றார் பாருங்களேன். அவங்களுடைய பயங்கரம். ஆகவே இதோ நம்ம முடிப்போம், யார் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், அவங்களுடைய ஆபத்து என்ன? அவங்களுடைய ஆபத்து பார்த்த வெரி டேஞ்சரஸ் இந்த உலகத்தில். அவங்களுடைய வஞ்சனை என்ன? அவங்க ஈஸியா தெரியாது, ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு இருப்பாங்க, ஓநாய்கள் உள்ள கிடைச்சா ஓநாய்கள், ஈஸியா தெரியாது, நல்லா தான் பேசுவாங்க, நல்லா தான் இருக்கும். நம்ம ஆத்மாவும் சரீரத்தை அழிக்கக்கூடிய அவங்களுடைய முடிவு ரொம்ப பயங்கரம். அடுத்த வாரம் தொடர்ந்து இவங்களை பத்தி நம்ம பார்க்கும்போது அவங்களை நம்ம எப்படி அடையாளம் கண்டுகொள்றது, இவ்வளவு வஞ்சனையா இருந்தா நம்ம எப்படி அடையாளம் கண்டுகொள்றது? ஆண்டவர் அதை தான் 16 to 20 வரைக்கும் நமக்கு விளக்கி கொடுக்கிறார். ஆகவே இதோ நம்ம முடிப்போம், 2-3 பயன்பாடு நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாம் இதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறது? நம்ம எல்லோரும் நம்ம சீரியஸா கேட்கணும். என்னுடைய மனதில் இருக்கிற ஆண்டவரை பற்றிய சிந்தனை போதனை எல்லாமே வேதத்தின்படி வடிவமைக்க நான் வச்சிருக்கேன்னா, பழைய காலத்துல அவங்க கிட்ட படிச்சது இவங்க கிட்ட படிச்சது தொடர்ந்து என்னை பாதிச்சு தவறான பாதையில எனக்கு போக விடுதான். அந்த பழைய போதனை மற்ற இடத்துல நீங்க கேட்கிற போதனை அதெல்லாம் நீங்க மனசுல வச்சிருந்தா இந்த சத்தியத்தின் வழியில உங்களால வளர முடியாது. கொஞ்ச நாள்ல இந்த வழியை விட்டே விலகி நீங்க போயிருவீங்க. உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். வேதம் சொல்லுதா அதை மட்டும்தான் நான் கேட்பேன், மற்றதுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருந்து என் மைண்டை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற வைராக்கியம் உங்களுக்கு இல்லைன்னா சீக்கிரமே வழியில ஆத்மாவிய சரீரம் இழக்கக்கூடிய வழியில் நாம் போய்விடுவோம் பாருங்களேன். சத்தியத்தின் வழியை தூஷிக்கிற அளவுக்கு அவங்க நம்மளை கொண்டு போயிருவாங்க. நீதிமொழிகளில் போட்டிருக்கு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. சரியா தானே தெரியுது, எனக்கு சரியா தானே தெரியுது. அதன் முடிவோ மரணம் வலி, அது முடிவு அழியில போ. ஆண்டவர் சொன்னபடி வசனத்தின்படிய மனதை மறுபாக்கணும், அதன்படி தான் நான் நடக்கணுமே தவிர, எல்லாம் ஊர்ல சொல்ற எல்லா அதன்படி சொல்றாங்களோ அவங்க பேச்ச கேட்டுக்கலாம். அதன்படி சொல்லாதவர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், இல்லைன்னா நம்மளும் பயங்கரமா அழிந்து போவோம். ஆண்டவர் இத்தனை தடவை ஜாக்கிரதைன்னு சொல்லும் போதும் இதை குறித்து அசட்டையா இருக்காதிங்க. அநேகருடைய போதகத்தை விரும்புவார்கள். ஏன், நம்மளும் பாவத்து எஞ்சி இருக்கிற பாவம் இருக்கிறதுனால சில நேரங்களில் அவங்களுடைய போதகம் நமக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கவர்ச்சியாக கூட இருக்கும். நல்லா இருக்குதே, நம்ம பாஸ்டர் எப்போ பார் பைபிளை வச்சு உயிர் எடுக்கிறாரு, இவங்க எவ்வளோ நல்லா ஸ்மூதாக பேசுகிறாங்க பாரு. நம்ம மறுபடியும் பிறதான அந்த பாவ இயற்கை, வீழ்ச்சியடைந்த இயற்கைக்கு, மாம்ச இயற்கைக்கு ரொம்ப பிடிக்கும், அது இடம் கொடுக்காதீங்க. ரொம்ப ஆபத்தானவர்கள், கர்ச்சிக்கிற சிங்கம் போல் அவர்கள் நம்மளை விழுங்குவார்கள். ஒரு பக்கம் நம்மளை சோதிச்சு பார்க்கறது, இன்னொரு பக்கம் நம்ம சுத்தி பார்க்கறது, நம்மளை சுத்தி பார்க்கறது. சுத்தி பார்த்தா மனசு தான் உடையுது. சில நேரங்களில் சுத்தி பார்க்கறதுக்கே தலையே சுத்துது எனக்கு, சுத்தி பார்க்கறதுக்கு. எவ்வளோ கல்லது இருதசில் நிறைஞ்ச காலத்தில் நம்ம இருக்கிறோம். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் வேலையாட்களோ கொஞ்சம், எவ்வளோ 100 பேர் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்தாலும் அதுல 10 தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. பணம் வேணும், அது வேணும், இது வேணும், அதாவது சொத்தைங்க, வேதம் தெரியல, சத்தியம் தெரியல, இப்படித்தான் நமக்கு போகுது. என்ன பண்றது, 10 தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. சபைகள், அவங்க மக்கள் எப்படி இருப்பாங்க, அந்த மக்களுடைய ரத்தப்பலி என்ன ஆகும், அந்த அவங்களுக்கு அவங்களுக்கு கீழே இருக்கிற ஆத்துமாக்கள், எத்தனையோ கள்ளத்தீர்க்கதரிசிகள் ஆத்துமாக்களுக்கு கீழே இருக்கிற ஆபத்தை நம்ம என்ன சொல்றது, மரண ஆபத்தில் இருக்கிறாங்களே, கேட்டு கழிவான போதகத்தை சிந்திச்சிருக்காங்களே. நம்ம ஃபேமிலியில் இருக்கலாம், நம்மளை சுத்தி இருக்கலாம், அவங்கள பத்தி பாரப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செஞ்சு, ரொம்ப ரேரா தான் அது நடக்கிறது, அவங்களுக்கு மைண்ட் கொடுத்துட்டோம்னா விட்டுடுறாருங்க. பொய்யத்தான் இனிமே நம்ப போறேன், மைண்ட் அப்படி போயிடுது. சத்தியத்தை நேசிக்காதவர்களுக்கு பொய்யை விசுவாசிக்கும்படி வஞ்சனையான ஆவி அவர்களுக்கு உள்ள கொடுத்துடுறாரு. வஞ்சனையான ஆவி, நல்ல ஆவி அது, நல்ல மாதிரி தெரியும் உங்களுக்கு, எல்லாம் கரெக்டா தெரியும் உங்களுக்கு. அந்த வழியில போய் மாட்டிக்காதீங்க. கொஞ்சமா இருந்தாலும் பரலோகம் போய் சேர்ற வழிக்கு வாங்க. கொஞ்சமா இருந்தாலும் நான் எனக்கு பெரிய ஆசை எல்லாம் இல்லை, பெரிய இது வரணும், பெரிய ஆளுங்க கட்டணும்னு இல்லை. பரலோகத்துக்கு அவங்க பரலோகத்தை போய் சேர்க்கணும், அவங்க ஆத்மாவுக்கு பொறுப்பெடுத்துக்கணும், நம்ம பொறுப்பெடுத்துட்டு போய் சேர்க்கணும். அந்த ஆத்மா பொறுப்பெடுக்கிற அளவுக்கு அவங்க கட்டுப்படலைன்னா சபையை விட்டு கூட அவங்க போயிடலாம், தாராளமா போகலாம். எதுவும் குறையுதோ அதை குறையுதோன்ற ஒரு கவலை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. உண்மையான வழியில வரவங்க வாங்க, அவங்கள தான் நம்ம கொண்டு போய் சேர்த்த முடியும் இல்லைங்களா. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சுத்தி இருக்கிற நிலைமை எப்படி இருக்கு, நம்மள நம்ம தற்காத்துக்கொள்ளலாம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டு தோலை போத்திக்கிட்டு வருகிற ஓநாய்கள், உள்ளேயோ கர்ச்சிக்கிற ஓநாய்கள் அவர்கள். ஜெபம் பண்ணுங்க.